எங்களை வணைகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை நீர் வணைய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும். எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும். எங்களை உருவாக்க வேண்டும் என்று மன்றாடும். எங்கள் பழைய சுபாவங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா, பழையவுகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் உம்மாலே உமக்காக புதிதாகட்டும் என்று நாங்கள் மன்றாடும். கர்த்தருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியே காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுமையா, மேக் அஸ் எ நியூ கிரியேஷன், எங்களை புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றும், எங்களை வணையும், எங்களை ஒரு மாற்றும் ஒரு வாக்கும் என்று நாங்கள் மன்றாடும். அப்படி நீ செய்கிறதுக்காக செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆட்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கோரஸ் ஒரு சில நேரத்தில் நான் அப்படி பாடுறது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பக்தி விருத்திக்கு ஏற்றதாக இருக்கும். சரி, ஆண்டவர் நம்பு.
உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பா நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பா நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும்
உள்ள
இயேசுவை போல நாம் மாறணும், வாழணும். It did not happen within one day. ஒரு நாளைக்குள், ஒரு வாரத்துக்குள், ஒரு மாதத்துக்குள் இது நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. இட் இஸ் எ லைஃப் கோயிங் ப்ரோசஸ். அதாவது இது ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்காகவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார். So he is changing us day by day, time to time. தேவ வார்த்தைகளை கொண்டு தேவ ஆவியானவர் நம்மை மாற்றுகிறார் அல்லது வணைகிறார், நம்மை உருமாற்றுகிறார். இயேசுவை போல நாம் மாறணும், அவரை போல வாழணும், அவரை போல இருக்கணும், அவரை போல பேசணும், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். என கவனிங்க, நம் எல்லோருக்குமே ஒரு ஒரிஜினல் இருக்குது பாரு. நம் எல்லோருக்குமே ஒரு நம் எல்லோருக்குமே ஒரு சொந்த ஒரு சுயம் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. சபையில 100 பேர் இருந்தா 100 பேரும் 100 விதம், 100 ரகம் பாரு. ஒவ்வொருவருடைய சாயலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொருவர் பேசுற விதமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொருடைய செயல்பாடும் ஒவ்வொரு விதமாக இருக்கு, ஒவ்வொருடைய நோக்கங்கள், ஒவ்வொருடைய கிரியைகள், ஒவ்வொருடைய நடத்திகள், எப்படி ஒவ்வொருவருக்கும் நபருக்கு நபர், ஆளுக்கு ஆள் வித்தியாசமாக இருக்குது. நம் எல்லோருக்குமே ஒரு சுய சாயல் இருக்கு. சிலர் பார்த்தா திருரண்டு கோபிப்பார், புட்கோபம், ஷோர்ட் டெம்பர், புட்கோபி மதிக்கட்டை செய்கிறான். பைபிள் சிலரை பார்த்தா ரொம்ப பொறுமையாகவே இருப்பான், சிலரை பார்த்தா ரொம்ப சாந்தமாக இருப்பான், சிலரை பார்த்தா காரியங்களுக்கு வேகமாக இருப்பான், சிலரை பார்த்தா ரொம்ப ஸ்லோவா இருப்பான். சிலருக்கு சிலது பிடிக்கும், சிலருக்கு சிலது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிசு பாரு. சோ நம்ம எல்லோருக்குமே ஒரு ஒரிஜினல் சுபாவம் இருக்கு. இப்ப காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அன்றிலிருந்து நம்முடைய ஒரிஜினல் மறைந்து, நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்கள், நோக்கங்கள், கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து 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 இப்ப நாம் இயேசுவை போல நாம் மாறுவது, மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக, நோக்கமாக இருக்கிறது என்பதை நீயும் நானும் மறக்கக்கூடாது. நம்முடைய சொந்த சாயல்கள், நம்முடைய சொந்த சுபாவங்கள், நம்முடைய ஒரிஜினல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மாறி குறைந்து குன்றி நாம் இயேசுவை போல மாறணும் என்பதே தேவனுடைய நோக்கம், அவருடைய திட்டம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும், வாழணும். He is our goal. ஸ்போர்ட்ஸ், விளையாட்டை எடுத்துக்கொள்ளு, ஃபுட்பால். யாரு ஃபுட்பால் பரவலமாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் இந்த சின்ன பொடிகள் பிஹேவ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். அவங்களோட பேரை போட்டு பின்னால ஜேசி எல்லாம் போட்டு, ஐ மீன் அந்த பெரிய டி ஷர்ட் எல்லாம் போட்டு நிற்பான். அவங்க அந்த பிள்ளைகளை விருப்பம் தெரியுமா, தாங்களும் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபுட்பால் ஸ்டார போல வரணும். மோடல் சினிமா, இன்றைக்கு சினிமாவில் ஓகோ இருக்கிற ஆக்டர்ஸ் யாரோ, யார் அறிவார்? இன்னைக்கு சினிமாவில் பிரியமாக இருக்குன்னு தெரியுமா, அந்த சினிமா ஆக்டரை போல பேசுவாங்க, நடப்பாங்க, நடிப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய மாடல் அதுதான். ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கு எல்லாமே அல்டிமேட்லியாக நாம் எல்லோரும் இயேசுவை போல மாறணும், மாறணும், மாற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம் என்பதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. ஆகவே என கரிமானவர்களே, நம்முடைய சொந்த சாயல்கள், நம்முடைய சொந்த குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஆண்டவர் இயேசுவுடைய தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக சாயலை, தெய்வீக குணாதிசயங்களை நீயும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே, மறு உலகத்திலே அல்ல, இந்த உலகத்தில், இதுதான் நேரம், இதுதான் காலம், நீயும் நானும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீயும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய கிரியைகளின் மூலமாய், நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாய், நம்முடைய செய்களின் மூலமாய், நம்முடைய பேச்சுகளின் மூலமாய், நம்முடைய உறவாடுதல்கள் மூலமாய் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும். நம்முடைய சொந்த சாயல்கள், சுபாவங்கள், அவைகள் மறைந்து நாம் எல்லோரும் இயேசுவை போல மாறணும். இது தேவனுடைய நோக்கம், இது ஆண்டவருடைய அனாதி சித்தம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த சாயங்கால வேளையில் இயேசுவை போல நாம் வாழுவதற்கு, இயேசுவிடத்தில் இருந்து நான் கவனித்து பார்த்து கற்றுக்கொண்ட ஏழு காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் அடுகிறேன். இவைகளை கொஞ்சம் சிந்திங்க, சீதூக்கி பாருங்க. இவைகள் நம்முடைய சிந்தனைக்கு மருந்தல்ல, நம்முடைய சிந்தனைக்கு விருந்தல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்து. இந்த வார்த்தைகள் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஔஷதம் சொல்லி வேதம். நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய உடலுக்கெல்லாம் ஔஷதம் என்று, மருந்து என்று ஆண்டவருடைய வேதம் சொல்ற. ஆகவே இயேசுவை போல நாம் மாறணும், அவரை போல நாம் இருக்கணும், அவரையே நாம் பின்பற்றணும். என்ன கரிமானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னொருவரை அல்ல, நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே பார்க்கட்டும். தட் இஸ் குட். அப்ப நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒரு நபரை நாம பார்க்கிறபடியால் தானே அவ்வப்போது நாம தடுமாறுறோம் பாருங்க. ஆனா நம்முடைய அழைத்தவரை, நமக்காக மறித்து உயிர்த்த தேவகுமார், நம்முடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் போது நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாகிறதுக்கு இடமில்லையே பாருங்க. அப்ப எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவர் மேலே கிரைஸ்ட், அவரை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு பூமியிலே வாழ்கிற சில பரிசுத்தவான்கள நடத்தைகள், நடவடிக்கைகள் நமக்கு உதவியாக இருக்கலாம், உதாரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் பின்பற்றுவது இயேசு. என்னை பின்பற்ற கம்மன் பொலோமி. இயேசு கலிலேயா கடலோரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்ற. ஆயத்துறையிலே அமர்ந்திருந்த மத்தையை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்ற. அவங்க ஆவட்டை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற என்று சொன்ன வேத்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கணும், அவரை வெளிப்படுத்துவதாக இருக்கணும், இயேசுவை போல நாம் இருக்கணும் என்பதே தேவனுடைய விருப்பமும் நோக்கமும் திட்டமுமாக இருக்கணும். ஆகவே ஒரு ஏழு காரியங்களை நான் கற்று கவனித்து பார்த்த ஏழு காரியங்கள் இயேசுவை போல நாம் இருக்கிறதுக்கு, அவைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தயவு செய்து சிந்திங்க, சீதிக்கு பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வாரா? நம்பர் ஒன், இயேசுவை போல, லைக் ஜீசஸ். இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவளாக இருக்கோம். So we have to accomplish the will of God in our personal life. தேவாதி தேவனுடைய திரு சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவேற்றணும். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த முழுவதுமான ஒட்டுமொத்தமான வாழ்க்கையின் தாற்பயம் என்ன தெரியுமா? இயேசு இந்த பூமியிலே தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதுதான் அவருடைய வாழ்வு. ஒரு நாள் கூட, ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இயேசு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயல் என்று சொல்லட்டுமா? எந்த தருணத்திலும், எந்த சூழ்நிலையிலும் இயேசு பிதாவை பார்த்து I am sorry father, பிதாவே என்னை பொறுத்து கொள்ளுங்க, ஏன்னா நான் இந்த காரியத்தில் தவறிட்டேன், இதை மிஸ் பண்ணிட்டேன், இதை விட்டுட்டேன், இதை செய்யாவிட்டேன், இதுல தவறிட்டேன் அப்படி என்று ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து தன் பிதாவை பார்த்து சொன்னதே இல்லை. இந்த பூமியிலே தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை முழுவதுமாக முழுவதுமாக 100% இயேசு இந்த பூமியிலே செய்து முடித்தார். ஆகவே சிறுவேளை இயேசு சொன்னார், முடிந்தது. நீர் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் செய்து முடித்தேன். என்னுடைய வாழ்விலே உம்முடைய திட்டத்தை, உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். என்று சிலுவையிலே சொன்னார், முடிந்தது. சோ நீங்களும் நானும் கூட என கவனிங்க, இந்த பூமியில வாழ்கிற ஒரே ஒரு வாழ்வு. சிஸ்டர் பிரதர், லிசன் டு மீ ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு வாழ்வு, சீக்கிரமாக கடந்து போ. இந்த ஒரே ஒரு வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற போகிறாயா, அல்லது உனக்குள்ளே இருக்கிற சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற உன் காலத்தை, நேரத்தையும், உன் வாழ்க்கையை நீ செலவழிக்க போறாய்? இட் இஸ் நாட் ஆப்ஷன். இது ஒரு ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 தெரிந்தெடுப்பு அல்ல. இது தேவனுடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டியது. So we have to obey to the will of God. Or we have to submit to the will of God. தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை, நோக்கத்தை, திட்டத்தை, திருவுளத்தை நிறைவேற்றுவதே அவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்வார். நான் உங்க கேட்கிறேன், இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்விலே எவைகளையெல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம்? இதை கவனி. இதுவரை நாம் வாழ்ந்துவிட்ட வாழ்விலே நாம் எவைகளையெல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், என்னத்தை செய்து முடித்திருக்கிறோம்? அப்படி மனசாட்சியத்தின் என கருமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுபவன் அங்கே பிரவேசிப்பது இல்லை. அது மட்டுமல்ல, யோவான் 4:34 பார்த்து சொன்னார், என்னை அனுப்பின பிதாவின் கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு சொல்லி கடைசி தெலுக்கு சொன்னார். ஆகவே எனக்கு அறிமையானவர்களே, இயேசு இந்த பூமியிலே பிறந்ததிலே இருந்து அவர் வாழ்ந்த வாழ்வு, அவருடைய சிலுவை மரணம், எல்லாமே பிதாவின் சித்தம். 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் பெருசா குளத்தில் படுத்திருக்கார். அந்த குளத்தின் அருகே ஏராளமான சூப்பின உறுப்புடையவர்களும் பயங்கரமான வியாதி உள்ளவர்களும், அந்த 5 மண்டபம், அந்த குளத்துக்கு அந்த 5 மண்டபமும் பயங்கரமான வியாதி சிகளாக நிறைந்து கிடக்கு. பட் இயேசு ஒரு நாள் அந்த குளத்துக்கு போற, டைரக்டாக போய் அந்த 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, சொஸ்தமாக வரும்ராயா? அவர் ஏதோ கதையெல்லாம் வர்றார். ஏன்னா வந்திருக்கிறவரும் தடத்துல கதைக்கிறவரும் யாருன்னு இவருக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சிருந்தா உடனே கும்பிட்டுருவான். அவன் சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? குளத்தை கலக்கினா யாரு என்றால், அவ்வப்போது ஒரு தூதம் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளத்துல யாரு முந்தி இறக்கினாலும் அந்த நபர் எப்பேற்பட வியாதின்னு சோமா. அப்ப இவன் சொல்றா, ஏசு ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? நான் படுத்த படுக்கையா கிடக்கிறேன், நான் குளத்துக்களை எப்படி இறங்குறது? அப்படித்தான் இருந்தாலும் நான் போறதுக்குமே இன்னொருதான் போயிடுறேன். ஆகவே இத்தனை வருஷமாக இந்த குளத்திலே கிடக்கிறேன், தஞ்சம் என்று என் வியாதி என்னை வாட்டுகிறது, என் நோய் என்னை அனுதினமும் கொள்ளுகிறது, என் எதிர்காலமே சூனியமாக இருக்கிறது, எனக்கு இந்த பூமியிலே வாழ முடியவில்லை, என்னால் இந்த பூமியிலே ஜீவிக்க முடியவில்லை, நான் என்ன சீத்தன்? அவன் கணக்கு கதையெல்லாம் கதைக்கு. அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு. உங்களை சொல்ல எழுந்திரு, ஒரு படுக்க எடுத்துக்கொண்டு நடவன். கவனிங்க, இத்தனை நோயாளிகள் வியாதிஸ்தர்கள் அந்த 5 மண்டபத்தில் நிறைந்து கிடக்க, ஏசு டைரக்டாக அந்த மனுஷனை மாத்திரம் போய் அவரை மாத்திரம் சுகமாக்கிட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஏ, அங்க இருந்த மற்ற சூப்பன உறுப்புடையவர்களையும் பயங்கரமான வியாதிகளையும் வியாதிஸ்தர்களையும் குணமாக்குறதுக்கு ஏசுடத்துல வல்லமை இல்லையா? அப்ப ஏன் அவர் ஒருவத்தை மாத்திரம் குணமாக்கணும்? பதில் என்ன தெரியுமா? அந்த 38 வருஷமாக இருந்த அந்த ஒரு நபரை குணமாக்குறது மாத்திரம்தான் அவரை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருந்தபடியால் அவனை மாத்திரம் சோமாக்கிட்டு அவனை தொட்டு போயிட்டான். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எதை செய்தாலும் தன் பிதாவை சித்தப்படியே செய்ய, அவருக்கு பிரியமானதையே நான் எப்பொழுதும் செய்வதால் அவர் என்னை தனியே இருக்க விடுறது. சோ இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்தமான வாழ்க்கை என்ன, தன்னை அனுப்பினுடைய சித்தத்தை முழுவதுமாக முழுவதுமாக நிறைவேற்றுவது இயேசுடைய வாழ்வாக இருந்தது. அப்ப நாமும் இயேசுவை போல வாழணுமா இருந்தால், சிஸ்டர் பிரதர், உன்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும், உன்னை குறித்த தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை நீ நிறைவேற்றும், இனியும் இன்னமும் உன் சொந்த விருப்பு பொறுப்புகளுக்கு நீ எவ்வளவு காலம் வாழ போறாய், வயதுக்கும் காலத்துக்கும் ஏற்றபடி நமக்குள்ள விருப்பு பொறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் நம்முடைய சொந்த விருப்ப பொறுப்புகளுக்கே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பமாக இருந்தால் நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என்ன நோக்கி என்றால், பர்வத்திற்கு பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி கூப்பிடுற அதுல பிரவேசிக்க. ஆகவே என்னையும் உங்களையும் குறித்த தேவனுடைய சித்தம் நீங்களும் நானும் நிறைவேற்ற என்ன கவனி, சிற்சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நமக்கு இலகுவானதாக இருக்கிறது. பற்பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யறதுக்கு நாம் பல கடினமான கஷ்டமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கு. சோ தேவனுடைய சித்தத்தை பாடுகள், வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாயா? I am ready to fulfill and accomplish the will of God in your life. Oh, உன் சொந்த விருப்பங்களுக்கு நீ வாழ போறாயா? நான் உங்களுக்கு சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. இரவு பகலாக நான் சிந்தித்து யோசித்து ஜெபித்து I preach the word of God. ஆண்டவுடைய சித்தத்தை செய்வதில் எப்பொழுதும் நமக்கு இலகுவாக இருக்கும் என்று நாம் நினைச்சிடக்கூடாது. எல்லாம் இலகுவாக இருக்கும் போது சில காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவுடைய சித்தத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவ்வப்போது வருகிற எதிர்ப்புகள், நெருக்கங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்களை கண்டு சில நேரத்து நாம் என்ன செய்கிறோம், ஸ்தம்பிதமாகிவிடும். இயேசு, 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 இயேசுவுக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றது இலகுவாக இருக்க. எப்படி தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு 26:31. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தப்படியல்ல உன் சித்தப்படியே ஆகட்டும். இந்த பாத்திரம், அது என்ன பாத்திரம் தெரியுமா? அவர் படப்போற சிலுவை பாடுகள், அவர் அனுபவிக்க போற சிலுவை பாடுகளின் வேதனைகளை ஆண்டவர் சொல்லுறாரு. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உன் சித்தப்படியே ஆகட்டும். என்னால் பாடு, சிலுவை பாடு இலகுமானது அல்ல. அந்த பாடுகளை அவர் நினைத்த போதுதான் அவர் இரத்த நீரெல்லாம் விடித்து ரத்தம் சிந்தி இருக்கார் என்பதை நாம் அறிந்திருக்கோம். ஆகவே சிலுவை பாடு இயேசுக்கு இலகுவானதாக இருக்கிறது. நிந்தைகளையும் அவர் அனுபவிக்க போற நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள் எல்லாம் அவர் நினைத்து பார்க்கும் போது அவர் பிதாவிடத்தில் போய் ஆண்டவரே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவை போல நீயும் நானும் வாழணும். ஐயா, உபத்திரவங்கள், வேதனைகள், குறைவுகள், கஷ்டங்கள், கவலைகளை கண்டு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமா இருந்தால், எப்படி நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்போமா இருந்தால், எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம்? அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படும். நான் சொல்றேன் கவனிங்க, தேவ சித்தத்திலே நாம் நகர்ந்து கொண்டு இருக்கும் போது அதிலே வர கஷ்டங்கள், நெருக்கங்களும், பாடுகளும் கூட அவைகளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே. ஆனால் நமது சொந்த விருப்பு வறுப்புகளின்படி நாம் வாழ்ந்து அதில் அனுபவிக்கிற வேதனைகள், துன்பங்களுக்கு தேவன் காரணர் அல்ல. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற மிக பரிதாபமான ஒரு காரியம் இதுதான். அவர்கள் ஆண்டவரை நம்புகிறார்கள், இயேசுவை கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே என்று கூப்பிடுறார்கள். ஆனால் தேவ சித்தத்துக்குள்ளே இல்லாமல் தங்கள் சுய விருப்பு வெறுப்புகளின்படி வாழ்ந்து அதிலே வருகிற அதனாலே வருகிற துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்களை கண்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் சொந்த விருப்பங்களுக்கான அவர்களாக தேடிக்கொண்ட வேதனைகளுக்கு தேவன் காரணர் அல்லவே. அவ நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழ்வோம் இருந்தால் நம்பர் ஒன் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், அடிக்கடி 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 ஆண்டவரிடத்திலும் வந்தால் ஆண்டவரே உன் சித்தத்தை செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா ஆண்டவரே நான் உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் ஒப்புக் கொடுத்திருக்கேன், நான் என்ன செய்யணும் எனக்கு போதீங்க எனக்கு நடத்துங்க. வரும் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி, வரும் தேவனுடைய ஆலோசனை சரியாக சரியான நேரத்தில் தேவன் சரியான ஆலோசனை உனக்கு அனுப்புவார். ஆனா முதலாவது நீ ஒப்புக்கொடு தேவ சித்தத்துக்கு, முதலாவது நீ உடைய அர்ப்பணி உன்னை சொந்த விருப்பங்கள் சுய விருப்பங்களுக்கு முதலாவது முட்டுப்புடி வைத்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முதலாவது நீ உன்னை ஒப்புக்கொடு. இரண்டாவது ஆண்டவரே மன்றாடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா, டீச் மீ வாட் ஐ ஷுட், நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தான். இப்படியாக நாம் ஜெபித்து ஜெபித்து வரும்போது தேவன் தன் சித்தத்திலே நம்மை நடத்துவார் அல்லது நகர்த்துவார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் சித்தம் மிக மிக பரவலானது நம்முடைய வாழ்வில். இயேசுவை போல நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கணும். நம்பர் டூ, இயேசுவை போல் இயேசு வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதில் தாகமாக இருந்தது. முதலாவது வேத சித்தத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருந்தார். நம்பர் டூ, வேத வாக்கியங்களை தன் வாழ்விலே நிறைவேற்றுவதில் தாகமாக இருந்தார். ஆகவேதான் நாம் வாசிக்கிறோம் யோவான் 19:28 முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அதை வாசிச்சு பாருங்க வேண்டுமென்றால் 19:28 யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கு. ஆகவே நான் கவனிங்க, அப்ப இயேசு சிலுவையில தாகமாக இருக்கிறன்னு சொன்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேத வார்த்தை நிறைவேறத்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இப்ப அவருக்கு இரவு முழுக்க அவர் தூங்க, அவருக்கு பசி இருந்திருக்கு, சரீர களைப்பு இருந்திருக்கு, ஆனா அதையெல்லாம் இயேசு சொல்லல. ஆனால் அவரை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக சிலுவையில் தாகமா என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து நான் தாகமா இருக்கேன்னு சொன்ன வார்த்தை ஏற்கனவே அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின் நிறைவு என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்னொரு கட்டத்தில் இயேசுவை பிடிக்க வர, பிடிக்க வரும்போது மிஸ்டர் பீட்டர் பேதர் என்ன செய்தார் தெரியுமா? பிரதான ஆசானியுடைய வேலைக்காரன் பேரையும் வேதம் கொடுக்கும் மல்குஸ் என்கின்ற அந்த வேலைக்காரன பேதர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய பட்டயத்தினால அவருடைய காதரை விட்டுனா. நானும் யோசிச்சு தெரியாதுன்னு பாக்க, எப்படிதான் அவன் காதரை விட்ட, காதை கழுத்தை வெடித்தாலும் காதை வெடிக்கிறேன் பாரு, எப்படி காதை மாத்திரம் விட்டுனா சொல்லி நான் யோசிச்சு ஒரு ஒரு பட்டயத்தை ஓங்கி ஒருவன் காதை விட்டுறேன்னு சொன்னா அதுல ஒரு குறிப்பு இருக்கான். எக்கச்சக்கமா பட்டுதான் சரி, காரம் தலையோடு ஒட்டி இருக்க இந்த காரம் எப்படித்தான் அவன் கரெக்டா வெட்டினான்னு சொல்லி நான் யோசிச்சு பாரு, அவன் விட்டு அப்படி இருக்குது பாரு. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் தெரிந்திருந்திருக்கு. ஆண்டவர் நாம ஸ்தோத்திரம். அவன் காதரை வெட்டின போது ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் பட்டயத்தை உரையில போடு, இப்போது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டான் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்ப மாட்டு அனுப்ப மாட்டார் என்று எண்ணுகிறாயா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி செய்தேன் ஆனால் இப்படி நிறைவேற வேண்டும் என்கின்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவு? என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு, ஒரு லேகியனுடன் கிட்டத்தட்ட 6000, ஒரு லேகியனுடன் 6000 கிட்டத்தட்ட. அப்ப 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரா? நான் அப்படி செய்தால் இப்படி நிறைவேறணும் என்று வேத வாக்கியம் இப்படி நிறைவு. ஆகவே உன் பட்டியத்தை உரையில போடப்பா, என்னை குறித்து எழுதியிருக்கப்படியே நான் போகிறேன், பட்டியத்தை உரையில போடு, நீ செய்யறது என்னன்னு உனக்கு தெரியல, நீ போடு உன் பட்டியல். இயேசு இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் திரும்ப 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 நான் கவனிக்கிறேன், பார்க்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன், தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதாக இருந்தார். சோ லைக் மை ஜீசஸ், இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா இருந்தால் நாமும் எப்பொழுதும் வேத வாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதாக, முதலாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கணும், இரண்டாவது வேத வாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதாக இருக்கணும். சில நேரங்களிலே வேத வாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற சில நேரங்களிலே சில கிரயம் செலுத்த முடிவிருப்பார். சில நேரங்களிலே சில வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சுயம் நமக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வதற்கு நம்முடைய சொந்த உறிச்சலை நமக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. சில நேரங்களிலே தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்வதற்கு, கடைபிடிப்பதற்கு, அவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாமிசம் நமக்கு வளைந்து கொடுக்கவில்லை. அல்லது சிற்சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்கிறோம், பற்பல நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை அமோன்று நாம் விட்டோம். நாம் நெருக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு கை கொள்கிறோம், மற்றவர்களால் நாம் நிந்திக்கப்படும் போது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் போது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிறோம், மற்றவர்களால் நாம் புரிந்து கொள்ளாதப்படாத நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறோம், நம்முடைய சர்வத்த வியாதிகளும் நோய்களும் வாட்டும் போது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்கிறோம். ஒன்று மனசாட்சிகள் சாட்சி, என்ன மனசாட்சிகள் தரு, ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகள் நம்முடைய விருப்பு மறுப்புகளுக்கு அல்ல, அல்லது நம்முடைய திருந்தெடுப்புகளுக்கும் அல்ல, நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இரவும் பகலும் கர்த்தரை வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர் கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் தன்னை தந்து இலையுதற மரம் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கட்டட வேதத்தில் இரவும் பணம் தியானம் இருக்கிற மனுஷனுக்கு வேற தேவையில்லாத கதைகள் எதுக்குங்க? கட்டட வேதத்தில் இரவும் பணம் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு வீணான சம்பாசனைகளுக்கு நேரம் எதுக்குங்க? கத்தருடைய வேதத்தில் இரவும் பணம் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு சினிமா பார்க்கறதுக்கு நேரம் எங்க இருக்குது? கத்தடவத்தில் இரவு பகல் தியானமா இருக்கு மனுஷனுக்கு கண்ட கண்ட கதைகளை தெளிப்புள்ள கழிக்கிறதுக்கு எங்க அவனுக்கு சமயம் இருக்குது? Think what I am seeing. Accept the word as the word of God. Don't try to reject the word. ஆண்டவருடைய வசனம் உன்னை தேடி வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணாத, நெக்லெக்ட் பண்ணாத, அதன் முடிவு பரிதாபம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துற மனுஷன் சகாயமன் சடுதியில் நாசமடைவான். இது பத்திரிகையில வந்த வார்த்தை அல்ல, வேதத்தில் இருக்க வார்த்தை. சகாயமின்றி சடுதியில் நடக்கும். சகாயம் இருக்கான், உதவி இருக்கான், எவரும் உதவி செய்ய முடியாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துற மனுஷன் சகாயம் என்று சொல்லுதியில் நாசம். தேவன் நம்மை நேசிக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அன்பு கூறப்படித்தார், தன் சொந்த குமாரனை சிலுவை பலிக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசு நம்பியில வைத்த அளவிலான அன்புதானே இன்றைக்கும் அவமானத்துக்கும் தன் முகத்தை அவர் மறைக்கவில்லை. அவர் தாடி மயிரை பிடுகிற போது தன் முகத்தை கற்பாறை போல மாற்றினார் என்று வேதம் சொல்லுது. அவர் மை கத்திரிக்காது, மை கத்திரிக்கும் முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் நியாயத்தை கதைக்கிறதுக்கு யாராலும் இருந்தது? அவர் குற்றப்பட்டவராக இருந்தார், பாவமற்றவராக, பாவம் இல்லாதவராக இருந்தார். அவரிடத்தில் யாராலும் நியாயம் இருந்தது? ஆனாலும் அவரை குட்டும் போது, அவரை பரிகாசம் பண்ணும் போது, அவரை குறித்து ஏளனம் பண்ணும் போது, அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் மை கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார் என்று வேதம் சொல்றது. நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீயும் நானும் ஏற்றுக்கொண்ட இயேசு எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நமக்கு நமக்குள்ளே இருக்கிற சாயல்கள் என்னங்க? நம்முடைய சுபாவங்கள் என்னங்க, இயேசுடைய சாயல் என்ன, இயேசுடைய சுபாவம் என்ன, நாம் எப்படி இருக்கிறோம், இயேசு எப்படி இருக்கிறார், நமக்கும் இயேசுக்கும் இடையில தொடர்பு என்ன, நாம் யாரை போல இருக்கிறோம், நம்முடைய மனசாட்சி தேவனாலே. நீங்களும் நானும் எப்பவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுதல தீவிரமா இருக்கும். ஏதோ சில வசனங்களை மாத்திரம் ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு சில வசனங்கள் இன்னும் வேத வசனம் நம்ம தேடி வரும்போது சொல்றது சரிதான், நாளைக்கு பாம், பிறகு பாம், பின்பு பாம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் எப்பொழுதும் நிறைவேற்றுவதாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:2-3 வசனங்களை பாருங்க. இயேசுவானவர் வேத வாக்கியங்களின் படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி உயிர்த்தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாமே வேத வாக்கியங்களின் அடிப்படையில தான் என்பதை நீயும் நானும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. வேத வாக்கியங்களின் படி அவர் பாடுபட்டார், வேத வாக்கியங்களின் படி அவர் சிலுவையில் அறையப்பட்டார், வேத வாக்கியங்களின் படி இயேசு சிலுவையில் மரித்தார், வேத வாக்கியங்களின் படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின் படி இயேசு 3 உயிர்த்தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களின் மொத்த வடிவமாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதே சத்தியமா. அப்ப நீங்களும் நானும் கூட இயேசுவை போல வேத வாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு கை கொள்வதற்கு தீவிரமா இருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டில் இயேசு இருந்தார், திரளான ஜனங்கள் அந்த வீடு முழுவதும் இருந்த போது யோசேப்பும் மரியாளும் வந்தார். மணிக்கூட மரியாள் சகோதர தன் பிள்ளை கூட வந்து இயேசுவை பார்க்க ஆசையாகவே உள்ள போக முடியல, சொல்லி அனுப்புறாள் மரியாள், அந்த தாய் வந்து சொல்ல செய்தி போவது இயேசு, இயேசுவே இந்த தாயார் வந்திருக்கு. அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியும், எனக்கு தாயா, எனக்கு சகோதரங்களா, தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்கு. இது எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு தாயும் சகோதரர்களுமாக இருக்கு. அப்ப நான் வாசித்த முதல் வசனம் தெரியுமா, ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ, அவர்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்கொடுத்திருக்க. சோ நாமும் ஆண்டோட வசனத்தை கைக்கும். தம்பி, தங்கச்சி, அண்ணம்மாரு, அக்காமார், தயவு செய்து வீட்டில் வேதத்தை திறந்து படியவா, அது அந்நிய பொருளாக்கா, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளையும் மறந்துடுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. அண்ணம்மாரு, அக்காமாரு, தகப்பன்மாரு, தாய்மாரு, தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்றேன், வீட்டில் ஆண்டவுடைய வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் எடு, நேரம் எடு, அதுக்கு நேரம் கொடு, அதை படி, அதை வாசி, அதை யோசி, அதை சிந்தி, அதனுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள், அதனுடைய இருதயத்தில் பக்குவப்படுத்து. அவருடைய தேவனுடைய வேதமுடைய இருதயத்தில் இருக்கிறபடியா அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவது. இந்த வேதம் ஒரு நல்ல பொக்க, இந்த இருதயம் ஒரு நல்ல நல்ல ஒரு களஞ்சி வைப்பாங்க. இங்க நாம் எதை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், தேவையில்லாத எத்தனையோ காரியங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். போவதில்லை. எனக்கு சில நேரத்தில் யோசிக்கூடாது, சில நேரத்தில் பல சினிமா பாட்டு ஞாபகத்தில் வரும். நான் முன்பு ஏராளமான சினிமா பாட்டு பாடுறேன், எப்படி எனக்குள்ள பாடமாச்சு எனக்கு தெரியாது. அந்த பாடலாம் எனக்கு மனதில் வரும். அப்ப நான் யோசிச்சு பாடமாட்டேன், உண்மையா சொல்ற ஆனும். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் நான் கிச்சனுக்கு சமைச்சு, அப்ப ஆரம்ப நாட்கள் வந்த இந்த தேசத்துக்கு வந்த நாட்கள் இனிமே என் வாழ்நாள் முழுவதும் உண்மை தவிர வேற எவரையுமோ எதையும் நான் பாடவே மாட்டேன். I am not a singer, but I can sing. ஆண்டோட கிருபையால இன்று வரைக்கும் அதை காத்துவார். சில நேரத்தில் ஏராளம் பாட்டு எனக்கு இந்த பல தத்துவ பாடல்கள் ரொம்ப விரும்பும், மனதில் இருக்கு. அதை அழிக்கிட்டேன். கற்க கசர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக. சில காரியங்களை நாம் கற்க வேண்டிய விதமாக அதை கத்துவிட்டமா இருந்தா, அறிய வேண்டிய பிரகாரமாக அதை அறிந்து விட்டோம்னா, நம்முடைய மனது விட்டு அவைகள் மறையவே மாட்டிருப்பார். இது சிம்பிள். ஆகவே நான் கூட சொல்றேன், ஆகவே நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆண்டவரே வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல கற்றுக்கொள்ளப்பா, அதை படிக்க வேண்டிய விதத்துல அதை படி, அதை ஆராய வேண்டிய விதத்துல ஆராய், அதை உங்க இருதயத்துல சேர்த்து போய், அவருடைய இருதயமாகிய பொக்குச்சத்துல சேர்த்து 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 வையப்பா. அந்த காலத்துல அவர் உன்னை பாதுகாக்கும், ஆபத்து காலத்திலே உன்னை காப்பாற்றும், நெருக்கமான நேரங்களில் உனக்கு விடுதலை தரும், கஷ்டமான காலத்தில் உனக்கு ஆலோசனை தரும். ஆண்டவருடைய வசனத்தை படித்து படித்து அதை வாசித்து வாசித்து உன்னை சேரப்பா, அதை நேசி, அது உன்னோடு பேசி, அது அது உன்னோடு அது உன்னோடு சம்பாஷிக்கும். அதெல்லாம் வைபு சொல். என் மகனே, என் கற்பனைகளை கவனி. Pay your total attention to the word of God. உன் கவனங்கள் எங்கெல்லாம் செலவழிக்கிறாயப்பா, உன் கவனத்தை எங்கெல்லாம் அழிந்து போகிற அவலட்சணமான காரியங்கள், அலங்கோலமான காரியங்கள், அனுத்தியமான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள், இவைகளுக்கு உடைய கவனத்தை செலுத்தி ஏன் உடைய ஆத்மாவுடைய ஜீவனை நீ அழிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்காரு. உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன்னுடைய நன்மைக்கு, உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு இந்த ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நீ கவனித்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்தால், கர்த்தருடைய வசனத்தை கவனித்தால், அது உடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அது உன்னை காப்பாற்றும், அது பேசும், அது சம்பாஷிக்கும். நாம் நீதிமொழியில் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இவைகள் நமக்கு விவேகத்தை தருமா, இவைகள் நமக்கு ஞானத்தை தரும் என்றெல்லாம் பைபிள் சொல்லுது. ஐயா, பேதைகளாக இருந்தாலும் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தாலும் இந்த வேதத்தின் படி நடக்கிறவர்கள் ஒருபோதும் தவறி போக மாட்டார். இட் இஸ் இம்பாசிபிள். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும், கைகொள்ளும். நம்பர் த்ரீ, நேரம் போறது. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? இது கொஞ்சம் வித்தியாசம். இயேசு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே நான் நெருங்கி, சில பேரை நெருங்கி பார்க்கதான் தெரியும். சண்டே டு சண்டே, கிரைஸ்ட் தி லார்ட் பிரதர், கிரைஸ்ட் தி லார்ட் சிஸ்டர், நமக்குள்ள இருக்கிற முழுவதும் நாம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கொஞ்சம் க்ளோஸ் நெருங்க நெருக்கமா போய் பாருங்க, அவருடைய பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் நம்மை நெருக்கமாக பார்க்கிறார், நெருக்கமாக அவதானிக்கிறார். நமக்குள்ள இருக்கிற நன்மை தீமை பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மாறவில்லை. அதற்காக ஆண்டவர் நாமத்துக்கு மகிமிட்டார்கள். சோத்திரம். அவன் இயேசுவை நெருங்கி கவனித்த போது இன்னொரு காரியத்தை நான் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவர் வாழ்ந்த போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது பிரபல்யத்தை விரும்பல், பாப்புலாரிட்டி, தி பப்ளிக் ஃபிகர், தி ஃபேம், பிரபஞ்சத்தை விரும்பாத பிரபலமானவர். இன்றைக்கு மனுஷன் பிரபலமாக இருக்கிறதுக்கு எதையெல்லாமோ செய்கிறான் பாருங்க. வெளி உலகத்திலும் சரி ஆவுக்குரிய வட்டாரங்களில் நடக்கிற சில காரியங்களை அவதானித்து நெருங்கி பார்க்கும் போது ஏன் என்ற கேள்வி எல்லாமே படிச்சு பாருங்க. ஜோவான் 7 என்ன தெரிஞ்சுக்கூட, ஜோவான் 7:4 என்ன எடுத்துக்கூட, ஜோவான் 7:4 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் இப்படிப்பட்டவர்களை செய்வதால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். சொன்னவர்கள் யார் தெரியுமா? அவருடைய சகோதரர்கள். தெரியுங்களா? யோவான் 7:4 கட்டாயம் கூட பைபிள் இருக்கும், கவனிச்சு பாருங்க. பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான். நீரோ இவைகளை போய் உலகத்துக்கு விரிதாக பார்க்கத்தக்கம் செய்யப்பா. என்று யார் சொன்ன தெரியுமா? இயேசுக்கு அது சொந்த சகோதரர். கஷ்மீர் ஆண்டவர் இயேசுடைய சகோதரர் கூட அவரை விளங்கிக் கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவர் இந்த உலகத்தில் பிரபலத்தை தேடி இருக்கணுமா இருந்தால் எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கலாம். அவர் இந்த உலகத்தில் பிரபலமாக இருக்கிறதுக்கு இறங்கி வந்திருந்தால் அவர் தாழ்மை உருவப்படுத்திட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் பிரபலமாக இருக்க விரும்பி இருந்தால் அவருக்கு மாட்டுத் தொழுவத்திலும் இடமில்லாமல் இருக்க போறதுக்கு அவசியம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் பிரபலமாக இருக்க விரும்பி இருந்தால் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, உண்மையாக சத்தியத்தின்படி கத்தருடைய காரியம் நான் தேவ சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பிரபலியத்தை விரும்பல, அது ஒரு உயர்த்தா இருப்பார். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து நீயும் நானும் பிரபலியத்தை விரும்ப கூடாது, அதை நாட கூட, அதை தேடக்கூடாது, அதை தேடி ஓடவும் கூடாது. இன்று இந்த உலகத்தில் மனுஷர் விரும்புறதுல முக்கியமான ஒரு காரியம் பிரபலியம், பாப்புலாரிட்டி. என் பேர் பிரபலியம் ஆகணும், என் புகழ் எங்கும் வீசணும். மனுஷர் பிரபலியத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறார், எவ்வளவோ செலவழிக்கிறார், எவ்வளவோ காரியங்களை சந்தரமாகவும் செய்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, நான் பேசுறதை ஆண்டவரும் கேட்டுக்கிறார். எனக்கு தெரியும், நீங்க இருந்து பார்த்து கேட்கறது போல அவரும் கேட்டுப்பார் என்பது எனக்கு தெரியும். அதையும் மனசுல வச்சுதான் நான் பேசுறேன். உங்களோட உள்ளத்தையும் ஒரு அறிவார், பேசுறது என்னோட உள்ளத்தையும் ஒரு அறிவார். அதை நான் அறிஞ்சிருக்கேன். உங்களுக்கு பேசுறதுக்கு முதல் நான் எனக்குள்ளே பேசிக்கொள்ள, அதுக்காக அதிகமாக ஆண்டவரை ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பொதுவாக இந்த உலகம் என்னதை தேடுது? பரவல், புகழ், அரசியல் எடுத்தால் அப்படி, சினிமா உலகத்தை எடுத்தால் அப்படி, விளையாட்டு உலகத்தை எடுத்தால் அப்படி, எதை எடுத்தாலும் மனுஷன் பிரபலியத்தை விரும்புகிறான், புகழ்ச்சிய விரும்புகிறான். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிரபலமாய் இருக்க விரும்பாத ஒரு பிரபலமானவர் ஆண்டவர் இயேசு. இந்த சாயம் நமக்குள்ள வரணும் பாருங்க. இவரை போல நாம இருக்கும் உலகத்தில் பிரபலியத்துக்காக அவனை பின்பற்றி வாழக்கூடாது. நமக்காக மறுத்து குறித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எப்படி இருந்தோம் அப்படி நீயும் நானும் வாழும். ஆகவே தோழா கவனி, நான் சொல்றது, டோன்ட் சீக் த பாப்புலாரிட்டி. சரி, உலகத்தை முடிங்க, உள்ளே வந்து விட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், என்ன கவனிங்க. ஊழியக்காரர் ஊழிய செயல்களுக்கு குறிப்பா சொல்றேன், அதிலும் என்ன போலும் மற்றவர்களுக்கு முன்பாக நின்று ஊழிய செயல்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்றேன், என கவனிங்க. நம்முடைய சுயம், இட் மீன்ஸ் நம்முடைய ஒரிஜினல், எப்பொழுதும் பொதுவாக மனுஷன் மத்தியில் ஒரு புகழ்ச்சியை தேடும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், வேறு வசனம் சொல்றது, அவர் வரும்போது நான் சொன்ன அவர் வரும்போது அவனவனுக்குரிய புகழ்ச்சி வழியா. இது எப்படி ஒருவனை இன்றைக்கு என்னை உங்களை பார்த்து நாலு பேர் புகழலாம், ஓஹோ இந்த வரதனை விட்டா இந்த சிஷ்யனை விட்டா அவர் அப்படி இவர் இப்படி என்று ஓஹோ என்று வார மாடுகிற வாயார புகழலாம். ஆனால் அவர் வரும்போது அவர் உன்னை புகழுவாராம். சட்டத்தையும் போட்டு மனுஷ புகழ்ச்சிக்காக நான் வாழப்போறேன்னா தேவனுடைய மகிழ்ச்சிக்காக நான் வாழ போறேன் என்ன சொல்லட்டுமா? ஊழியக்காரராக நாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஆகவே நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், என்னையும் சேர்த்து. என்ன தெரியுமா? நீ செய்ய போறது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தாலும் ஏன் அதை செய்கிறாய் என்பதை ஒரு தடவை சிந்திக்க, அது உனக்கு பாதுகாப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டிசைட், நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு நான் கோரஸ் பாட விரும்புகிறேன். அப்ப நான் எனக்குள்ள கேட்பேன், நான் ஏன் இந்த கோரஸ பாடுறேன்? எனக்கு இது தெரியும் என்பதை நான் உங்களுக்கு காட்டவா, அல்லது இதுல ஏதாவது ஒரு நன்மை ஒரு பக்தி உறுப்புக்கு ஏதுவாக ஒன்று இருக்கும் என்பது உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் பாடுறேன். பட் இது ஸ்பிரிச்சுவல், நல்ல கவிதை ஆவிக்குரியதான், பாட்டு பாடுறது ஆவிக்குரியதான், சந்தேகம் இல்லை. ஆனா நான் எதுக்காக பாடுறேன்? என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் பாடுறேனா தேவ மகிமைக்காக நான் பாடுறேன்? அநேக நற்கிரிகள் நாம் செய்கிறோம். பின்னணி என்ன? பின்னணி என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, தேவன் சாட்சி, அநேக நற்கிரிகளை நாம் செய்கிறோம். நற்கிரிகளை செய்வது சோர்ந்து போகாதிருப்போமாக பைபிள் நமக்கு சொல்றது. We have to do it. ஆனா நாம் செய்கிற நற்கிரியை என்ன நோக்கத்தோடு நாம் செய்கிறோம் அதற்கு தானே ஆண்டவரே மறந்துறாரு. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நீ எதை செய்தாலும் ஏன் இதை செய்கிறாய் என்பது முதல் ஒரு கேள்வி கேட்டு உனக்கு அந்த கேள்வியிலே உனக்கு பதில் இருக்கும், எனக்கு பதில் இருக்கும். அப்பொழுது நாம் தேவனுக்கு புகழ்ச்சியாக அவருக்கு மகிமையாக நாம் செய்யவும் செய்து முடிக்கவும் அது உதவியாக. ஏனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் எத்தனை பட்டங்கள், எத்தனை பட்ட பேர் முன்னுக்கும் பின்னுக்கும் உங்களுக்கு டாக்டர் பதவி வேணுமா இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கடினமான காரியம், பல பட்டப்பேர், பல எப்படி சொல்றது? இன்றைய ஊழிய நவநாகரிக ஊழியர்களிலே நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன? தேவனுடைய தேவனையும் ஆண்டவனையும் வசனத்தையும் பிரபலியப்படுத்தாமல் தங்களையும் தங்களுடைய ஊழியங்களையும் பிரபலியப்படுத்துறது தேவனுக்கு முன்பாக தவறு, சதி செய்யும் போடுது. கேட்க காதுள்ளது கேட்கிறது. நாம் எதை பிரபலியப்படுத்துறோம்? நம்முடைய ஊழியங்களை பிரபலியப்படுத்துறோமா, அல்லது தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரபலியப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்துறோமா? என்ன நடக்குது? சோ அண்ட் சோ, மிஸ்டர் சோ அண்ட் சோ ஜபிப்பார், சுகம் உண்டாயிடுச்சு. அவர் ஜெபித்தால் அற்புதம் வந்தது, இவர் ஜெபித்தால் சுகம் உண்டாகுது. ஆனா அங்க இயேசுவோட பேருக்கு இடம். இப்ப நம்ம யார மகிமைப்படுத்துறோம்? 40 வருஷம் சப்பாரியாக இருந்தார், அலங்கோர் அலங்கார வாசலில் அலங்கோரம் துண்டு குதித்து நடக்கிறார், ஜனங்கள் வந்து பேருக்கு ஜோகனை சூழ்ந்து நிற்குது. நீங்க அற்புதம் செஞ்சீங்க, ஜனங்கள் அவங்களுக்கு நீங்க அற்புதம். ஆனா அவங்க என்ன சொன்னா தெரியுமா? கொஞ்சம் குறைவு, ஸ்டாண்ட் ஆன் தி கிரவுண்ட், பறக்காத நில். என்ன தெரியுமா? இந்த மனுஷன் எப்படி சொஸ்தமான என்று நீங்கள் நினைத்தால் கேட்டால், நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மனுஷன் சொஸ்தமான தட்டத்தை டேர்ன் பண்றாங்க. ஆண்டு இடத்துல ஜனங்களே இயேசு இடத்துல டேர்ன் பண்றாங்க பாருங்க. அவங்க கண்களை நோக்கி ஆஹோ, லிசன் டு மீ ப்ளீஸ், நீங்களும் நானும் செய்கிற ஊழியங்களும், நீங்களும் நானும் செய்கிற கிரியைகளும், நீங்களும் நானும் செய்கிற நடத்தைகளும் எதை பிரதிபலிக்குது? எதை பிரபலியப்படுத்துது? நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பிரபலியத்தை விரும்பாதா? ஒன்று நான் இது சொல்றேன், உனக்குரிய புகழ்ச்சி வழியா, எனக்குரிய புகழ்ச்சி வழியா, எப்பொழுது தெரியுமா? அவர் வரும். இன்றைக்கும் மனுஷன் மத்தியிலே ஓஹோ என்று அடிபடுகிற நாமங்களும் பேர்களும் ஒருவேளை ஊழியர்களும் அவர் வரும்போது விடுபடாமல் போகலாம். யாருக்கு தெரியும்? நான் யாரும் தீர்க்கணும், யாருக்கு தெரியும்? ஆனால் இன்றைக்கு அநேகருடைய பேர் வழியில தெரியாது, அநேக செய்கிற நற்கிரைகள் வழியில தெரியாது, அநேக செய்கிற சரியான நல்ல ஆவிக்குரிய ஊழியர்கள் வழியில தெரியாது. ஒருவேளை அவர்கள் வரும்போது அவர்களுடைய புகழ்ச்சி அதிகமாக இருக்குமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆகவே எனக்கு அருமானவர்களே, நீங்களும் நானும், தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பிரபலியத்தை விரும்பக்கூட, மனுஷ புகழ்ச்சியை விரும்பக்கூட. அதுக்கு நாம சாரம் எனக்குள்ள பருவ வசனம் தெரியுமா? அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இந்த உலகத்துக்கு நான் இயேசுவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கு, இனி நான் அல்ல அவர். நான் அடிக்கிற அடிக்கடி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவருடைய செவிகள் கேட்க சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்திலே பட்டு அற்று போக, அதை கொஞ்சம் கொஞ்சமாகவாவது தயவு செய்து எனக்குள்ளே அற்று போகவை. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன், கேளு. ஆண்டவர் உண்டா? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல் சபையில் இருக்க சிலர் சேர்ந்து எனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தந்தார். எனக்கு பென்ஸ் கார்னா ரொம்ப பிடிக்கும், நான் வாழ்க்கையில பென்ஸ் கார் ஓடுது. அவர் பென்ஸ் கார் வாங்கி தந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஏதோ நான் உயரத்திலிருந்து ஓடுறது போல கொஞ்ச நாளா ஓடுது. நான் அதை எனக்கு அங்கே திங்க் பண்ணேன், யோசிக்க எனக்கு அவர் இல்லை. ஒரு நாள் கொண்டு சிக்னல் போட்டு நிக்கிறேன், பின்னாடு அடிஞ்சுதான் கார்ல. அதோட எனக்கு அந்த கார்ல இருந்த உறுப்புகள் எல்லாம் போயிட்டு கதவுக்கு உண்மையா சொல்றேன். இதெல்லாம் ஒருவருக்கு நான் இது சொல்லல, உங்களுக்கு இப்ப சொல்றேன். எனக்கு நடந்த ஆண்டருக்கு எனக்கு பிறகு நான் யோசிச்சேன், எனக்கு அந்த கார்ல இருந்த அதிகமான பற்று, இப்போ உங்களுக்கு என்ன பொறுத்தோம் அதிகமான பற்று, அது தேவனுக்கு ஏற்றதாங்க. ஆகவே இப்ப நான் ஒரு காரை கொம்பனிலிருந்து எடுக்கிறது முதல் தேவனுக்கு முன்பா நான் சொல்றேன், என் மனதில் இருக்க கடவுளுக்கு முன்பா சொல்றேன், கவனி கார் இந்த கைக்கு வாரத்துக்கு முதலே நான் ஆண்டவர ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தயவு செய்து எனக்கு இந்த காலில் எந்த விதமான ஒரு பட்டம் இருக்கக்கூடாது. உங்களையும் தேவன் அறிவார், என்னையும் ஆண்டவர் அறிவார். ஏன் நான் இதை சொல்ல தெரியுமா? ஏன் சொல்ல தெரியுமா? நமக்கு இந்த உலகத்தில் எதிலும் ஒரு மீங்கின பட்டு இருக்கக்கூடாது. அந்த பட்டு நமக்குள்ள இருக்கும் போது இங்கதான் உடைக்கும். தேவன் மீது தேவன ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நமக்கு ஏதோ ஒரு குறைவு இருந்துட்டே இருக்கும். ஆகவேதான் வைப்பு சொல்லுது, பிள்ளைகளே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றில் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூண்டால் அவருக்கு பிதாவும் அன்பு. ஒருவேளை சிலர் யோசிக்கிறது என்ன, இது எப்படி ஆகும், நான் புருஷன் அறிவது அப்படி யோசிக்கணும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று பால் உடிக்கிற பிள்ளைகள் மாதிரி இருந்துடக்கூடாது. வயசத்துல ரட்சிக்கப்பட்ட 4 வருஷம், ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம், ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் சிறு பேர் தான் கதை வருவேன். நான் 10 வருஷம் நீங்க கொடுத்துருப்பீங்க அப்படி நான் பலரும் பார்த்திருக்கேன் தானே பாருங்க, 10 வருஷம். ஆனா வாழ்க்கையில வளர்ச்சி ஆண்டவர்களுக்கு நெருக்கம் பிரபஞ்சத்துக்கு நம்மை சாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்பர் 4, அடுத்து இயேசுவிடத்தில் நாம் கவனித்து பார்க்கிறதும் இயேசுவை போல நாம் வாழ்றதுக்கு கற்றுக்கொண்ட காரியம் தெரியுமா? அசுத்தமான கால்களை அருவறுக்காமல் தன் சொந்த கைகளாலே கழுவி துடைத்த இயேசு நமக்கு முன்மாதிரியா இல்லை. இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல தாழ்மை உண்டு. மனுஷனை போல அல்ல, இயேசுவை போல ஒரு தாழ்மை உண்டு. இப்ப இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அவர் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னொருவர் இயேசுவை தாழ்த்த இல்லை, அவர் தம்மையே தானே தாழ்த்தி இருக்கிறார். இது சூண்டபம் எனக்கு நெருங்கி பார்க்கும்போது ஆச்சரியமான. இன்னொருவர் இயேசுவை தாழ்த்த இல்லை, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தானே தாழ்த்தினார். ஆதலால் அதை கீழே போயிட்டு பாருங்க, எங்க இருக்கு நான் சொல்ற வாசி பாருங்க. போயிட்ட போய் இரண்டாம் அதிகாரம் 6-11 வரை நான் சொன்ன இந்த வசனம் எல்லாம் அதுக்கெல்லாம் பாருங்க, யோசிக்காது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. திருப்ப இரண்டாம் அதிகாரம் 6-11 வரை வாசி பாருங்க. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், ஆதலால் தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்கால் முடங்கும்படி செய்தார் என்கிறார். சோ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு எதனால் தெரியுமா? அவர் தன்னை தானே தாழ்த்தினபடியா. தன்னைத்தானே தாழ்த்தினவன் உயர்த்தப்படுவான். இந்த மாறாக இந்த உலகத்துல நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, கவிச்சு உலகத்தை கவனிச்சு பாருங்க. மனுஷன் எப்பயும் தன்னை உயர்த்ததான் பார்ப்பான். தன்னுடைய திறமைகள், தன்னுடைய இருக்கிறவைகள், தன்னுடைய பின்னணிகள், தன்னுடைய ஏதோ ஒரு விதத்துல தன்னை உயர்த்த பார்ப்பான், தன்னை உயர்த்த பார்ப்பான். ஆனா இயேசுவை கவனிச்சு பார்த்தால் அவர் தன்னைத்தானே உயர்த்த வேண்டியவர். மாணவர் மாமிசமாய் வந்திருக்கிறார். தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தின. ஆதலால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதனத்தோடு பூமியை கீழான ஜாவுடைய முழங்காலும் உடங்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டு. அப்ப நாம் இயேசுவை கவனித்து பார்க்கும் போது தேவன் 13 அதிகாரத்தை நான் வாசித்தால் 2-3 வசனங்களை போய் படிச்சு பாருங்க. 3 வசனத்துக்கு வாக்கி பாருங்க. யோவான் 13 அதிகாரம் 3 வசனத்துக்கு பாருங்க. எல்லாவற்றையும் பிதாவானவர் தன்னுடைய ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து என்ன செய்தார் தெரியுமா? வஸ்திரத்தை கலத்தி ஆச்சு, ஒரு துவாய் எடுத்து கட்டிட்டு, அது அடையாளம் என்ன தெரியுமா? ஹலோ, சார் உடுத்த மேல் வஸ்திரத்தை கலத்தி வச்சுட்டு ஒரு டவலை எடுத்து கட்டிட்டு ஒரு கிண்ணிக்கல ஒரு தண்ணி எடுத்து என்ன செய்தார் தெரியுமா? சீசக்கூடிய பாதங்களை கழுவாங்க. இது எதை குறிக்கிறது தெரியுமா? என்ன கவனி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான நம்மளை மாதிரி அவங்க ஷூவா போட்டிருப்பாங்க. மலைகளிலும் குண்டுகளிலும் ஏறி திரிந்து அசுத்தமான அந்த பாதங்களை தன் சொந்த கைகளாலே கழுவினார். அந்த அளவுக்கு அவர் தன் தலையை கழுவவில்லை. இந்த கட்டத்தில் பேதுரு சென்சிட்டிவ் ஆயிட்டார். ஐயோ ஆண்டவர், நீர் என் காலைகளை கழுவுற, ஐயோ வேணும் என் காலையை கழுவுன. அப்பயே சொன்னாரு, இப்ப இடம் கொடு, நான் செய்யறது உனக்கு என்னன்னு தெரியல. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, கழுவாவிட்டால் அதை விட வாசி பாருங்க, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. என்னை கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஏசு கிறிஸ்து நம்மை கழுவாவிட்டால் நமக்கு அவடத்துல பங்கு இல்லை.
எதை கழுவுறது, எதனால கழுவுறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்த அந்த அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் அவனத்தில் பங்கெடுவே முடியாது. அவரை பின்பற்ற அனைவருக்கும் ஒரு பகிரங்க அழைப்பு என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கட்டுக்கொள்ளுங்கள், நான் எப்படி தாழ்மையாக இருக்கிறேன் சொல்லி என்னை பார்த்து என்னை போல நீங்களும் தாழ்மையாக இருங்கள் இந்த உலகத்தில். ஏன்னா மனுஷனுக்கு இன்றைக்கு பெருமை நிறைந்தவனாக பெருமை என்று பித்து பிடித்து அழுகிற போல இருக்க நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் சொல்லுவாரு, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நீ, தாழ்மையுள்ளவனுக்கும் கிருபை. இதெல்லாம் நமக்கு தெரியும். பெருமை அச்சுவலாக பிசாசின சாயலு, பெருமை பிசாசனத்துக்கு வரும். அதை நாம் கதைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இயற்கையாக நமக்குள்ள இருக்குது. அப்பப்போது அது பிஹேவ் பண்ணுது. அதான் அதான் நாம கதைக்கிற விதம், நாம பார்க்கிற விதம், நாம எடுக்கிற விதம், நாம நடக்கிற விதம், நாம் மற்றவர்களுக்கு உறவாடுற விதம், இதெல்லாம் அவைகள் அவ்வப்போது வெளிப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். ஒருவேளை நமக்குள்ள பெருமை இருக்கிறதே தெரியாம இருக்கலாம். சில இடத்துல சொல்லுவாங்க எனக்கு பெருமையே இல்லைன்னு. நான் சொன்னது அவன் பெருமை சொல்றதுல ஒரு பெருமை இருக்கு. இன்றைக்கு தொடக்க நாளைக்கும் தூசி வருது. இன்றைக்கு நீங்க வீடு கூட்டிருப்பீங்கன்னா நம்ப இல்லை. நாட்டுக்குள்ள வந்திருப்பேன், நாளைக்கு கூட்டி பாருங்க, ரெண்டு நாள் பொறுத்து பாருங்க, திரும்பவும் தூசி வருது இல்லைன்னு பாருங்க. அதாவது சொல்லுங்க வந்து அவ என்ன செய்யும், தொடர்ந்து கூட்டிட்டே இருக்க முடியல, துடைச்சிட்டே இருக்க முடியல. அதை போலதான் இருக்கு. இந்த பெருமை இருக்குது பாருங்க. ஒரு நாள் வரை நீங்க வீட்டு ஆளை அப்புறப்படுத்தினார், அது போனாலும் திரும்ப வர பார்க்கும். நாம் என்ன செய்யணும், கவனமாக இருந்து அவ்வப்போது அந்த பெருமை என்கின்ற அந்த பிசாசின சாயல் நமக்குள்ள நுழையாதபடி, நுழைஞ்சு நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுக்காதபடி நாம் அவ்வப்போது அதை அனுப்பிட்டே இருக்கணும், அதை விரட்டிட்டே இருக்கணும். அது வாசப்படியில் படுத்திருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. விரட்டபடி விட விரட்டணும். இயேசு போல தாழ்மை இதை குறித்து பேசலாம். அந்த நேரம் நம்பர் 5, இயேசுவை போல இன்னொரு காரியத்தை நான் கவனிச்சு பார்த்தேன். கிட்ட இயேசுவை கிட்ட வேற பாதர் இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்து கிட்ட போன நம்பர் 5 என்ன தெரியுமா? இயேசு துறை மக்களுக்கு ஊழிய செய்தார். அதே நேரத்தில் தனித்தால் ஊழியத்தில் கவனமா இருந்திருக்கு. பர்சனல் சோல் வெளி தனித்தால் ஊழியத்திலையும் இயேசு கவனமாக இருந்தது. திறன்களுக்கு ஆண்டவர் போதிச்சாரு, திறன்களுக்கு ஊழியம் செய்தாரு. ஆனால் அதே நேரத்தில் தனித்தால் ஊழியத்திலும் இயேசு கவனமாக இருந்திருக்கு. சட்டி செய்யும் பொழுது ஆகவே தோழா நான் உனக்கு சொல்றேன், இந்த ஊழியத்தில் எவ்வளவு பிஸியாகிட்டாலும் எவ்வளவு வேலை போனாலும் தனித்தால் ஊழியத்தில் கொஞ்சம் கவனம். யோவான் 3 முதலாம் வசனத்தில் பார்த்தா நிக்கதும் என்கிற ஒரு மனுஷன் வரும். அந்த விரைவு தேவனுக்கு வந்தவர் நீ வராவிட்டால் இவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியாது. இப்படியே சொன்னேன் கொஞ்சம் பொருள் நீ மறுபடியும் பிறந்தாவது தேவராஜ்யத்தை காண மாட்டேன். யோசிக்க என்ன சொல்றீங்க, நான் திரும்ப வாயில் வயிற்று பிறக்க வேணுமா? நோ, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தாவதையும் தேவராஜ்யத்தை காண மாட்டான். ஒரு நிச்சயத்தையும் அந்த ஆத்மாவை ஆதாயம் படுத்த அவரோட பேசுறேன். இவன் 3-4 போய் பாருங்க. சமாரியா பகல் முழுவதும் நடந்து வர மத்திய அனுபவம் அடிக்கிறது பயங்கரம். அந்த எங்க உட்கார்ந்தா தெரியுமா? யாக்கோபுர கிணத்துல வந்து இருக்கிறார். மத்தியான நேரம் சீசர் எல்லாரும் 12 பேரும் போயிட்டாங்க. எங்க போனா தெரியுமா? சாப்பிடுவாங்க பசியா இருக்கு. ஏசு கிணத்துல உட்காரு. ஏன் கிணத்துல உட்கார்ந்து தெரியுமா? அந்த 12 தெரியாத, அந்த 12 தெரியாத ஏசு ஏதிட்ட உட்கார்ந்து இருக்கேன். He was waiting for ஒருவருடைய வருகைக்காக இயேசு காத்திருக்கிறார். அதுக்கு வந்தவர் மிக மிக மோசமானவர். ஆனா அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக, அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக, அந்த ஒரு நபருக்காகவும் இயேசு அங்கு வெயிட் பண்ணார். அவள் ஆதாயப்படுத்தினார். 4 யோன் 5 மதியத்துக்கு போய் பாருங்க. அப்போஸ்தலன் 38 வருஷமாக வியாதிப்பட்ட மனுஷன், அவனோடு பேசுற, அவன் சோக் பண்ற, அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யற, அவனும் ஆதாயப்படுத்துறான். தூக்க 19 மதத்தை பாருங்க. சகி நடந்து போனவர், நிறைய ஜனங்கள் நடந்து போனவர் தப்படும் என்று நிமிந்து பார்த்து சகிவே இறங்கி பாப்பா. இன்றைக்கு அவனோட வீட்டை தங்கணும், அவனுக்கு வச்சு போடுறான். திறன்களுக்கு பேசினாலும், திறன்களுக்கு ஊழியம் செஞ்சாலும், தனித்தால் பர்சனல் சோல் வில்லிங், தனித்தால் ஊழியத்தில் அவர் கவனமா. திஸ் இஸ் த பேட்டர்ன், திஸ் இஸ் த மாடல் ஃபார் அஸ். நாம இயேசு போல வாழணும் பாரு. இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் அதை கைகொள்றேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி பண்ணு. தனித்தால் ஊழியத்தில் கவனமா இருந்த இயேசு. நம்பர் 6, துன்ப நேரத்தில் துவண்டு போகாமல் ஊக்கமாய் ஜெபித்த இயேசு. நம்பர் 6, 6 காரியம், இயேசுவை கவனித்து பார்க்கும்போது இயேசுவை போல வாழ. இதை கவனிங்க, நாம் ஜெபிக்கிறோம், ஆனா இயேசுவை போல ஜெபிக்கணும். தனித்தீங்க, அதை நான் சொல்லுவேன். நான் நம்புற, நான் ஏதோ ஜெபிக்கதான் வேணும், ஆனா எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இயேசுவை போல ஜெபிக்கணும். இயேசுவை போல ஜெபிக்கணும். லூக்கா 6 அதிகாரத்தில் 12 வசனத்தில் இருந்து வாசி பாருங்க. இரவு முழுவதும் ஜெபித்தான். இரவெல்லாம் ஜெபித்த ஜெப வீரர் ஒரு இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். தனியே இருந்து ஒரு இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். பாருங்க, எனக்கு ஆச்சரியமா. இன்றைக்கு 4 மணித்தியாலம், இத்தனை பேர் நாம கூடி ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு தாளம் போடுறோம் இல்ல? இத்தனை தூங்குறது கஷ்டமா இருக்குது, சரீர கலப்பு இருக்குது, குட்டா படுக்க தூக்கு படுத்து போராடுறோம். மாமிசம் நமக்கு புரோதமா போராடுற ஆண்டவர் சோத்திரம் கொஞ்சம் பேராது வாரீங்களே. நான் 4 மணித்தியாலம், ஒரு மாசத்துல 4 மணித்தியாலம் ஜெபிக்கிறது, ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறது சோத்திரம். ஆனா இயேசு ஒரு இரவு முழுவதும் தனி இருந்து ஜெபிச்சிருக்காங்க. அப்படி ஜெபிக்கா தெரியுமா? இரவு முழுவதும் ஜெபித்து காலை வந்து என்னடக்கு தெரியுமா? தன்னுடைய 12 சீசைகளையும் அவர் தெரிவு செய்கிறார். அர்த்தம் என்ன? இந்த 12 பேரையும் அவர் தெரிவு செய்வதற்கு இரவு முழுவதும் பிதாவின் சமூகத்திலிருந்து ஜெபிச்சிருக்கிறார். இரவு முழுவதும் பிதா யார் எல்லாம் தெரிந்து கொண்டார். According to the Gospel of Luke, லூக்கா சுவிசேஷத்தின்படி இரவு முழுவதும் ஜெபித்து காலையிலே அந்த 12 பேரையும் தெரிந்தெடுக்க. ஏராளமான பேர் இயேசு பின்பற்றாங்க, அந்த 12 பேர்ல, அந்த அவ்வளவு பேருக்குள்ள இயேசு அந்த 12 பேருக்கு தெரிந்தார். இரவு முழுவதும் அதற்காக ஜெபித்தார். இயேசு ஜெபித்து 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 ஊழியம் செஞ்சிருக்காரு. இயேசு ஜெபித்து 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 ஊழியம் செஞ்சிருக்காரு. இயேசு ஜெபித்து 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 ஊழியம் செஞ்சிருக்காரு. நீயும் நானும் ஜெபித்து ஊழியம் செய்யணுமாப்பா. ஜெபித்து ஊழியம் தான், ஜெப ஊழியம் தான் ஜெயிக்கிற ஊழியமா இருக்குப்பா. ஆனா கொஞ்ச நாளைக்கு ஓடி பிறகு வண்டி, அதுக்கு பிறகு தெரியும் கனி இருக்கும், காரியம் நடக்கும். இதை நாம ஜெபிக்கிறது. அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவர்களை அனுப்பினார். முதலாவது தேவன் இருக்கணும், இரண்டாவது ஆண்டவர் ஊழியம். அப்படின்னா ஊழியம் நமக்கு ஒரு விக்கிரகம். டோன்ட் ஃபோர்கெட். தேவனோடு இருக்காதவனுக்கு தேவன் ஊழியம் எதுக்கு? தேவனோடு இருந்து தேவன பணியை செய்யும். லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தை வாசிப்பாருங்க. நான் இந்த இந்த நான் சொன்ன காரியத்துக்கு வேத வசனம் லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். என்ன கவனிங்க, எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. என்ன கவனிங்க பிளீஸ். நான் முடிக்கிறேன் கொஞ்சம் பாடுபட போறார். அவர் நினைக்கிற போது ரத்தம் அந்த வசனம் சொல்றது, அந்த வசனம் மாத்தினா அவர் அந்த பாடுகளை நினைக்கும் போது ரத்தனால முடிச்சு ரத்தம் கொட்டும். அது மிகவும் வியாகுலப்பட்டு மிகவும் வியாகுலப்பட்டாரு. ஆனா அந்த வியாகுலத்தின் மத்தியில் என்ன செய்ய தெரியுமா, அதிக ஊக்கத்தோடு ஜெபித்திருக்க. இதுதான் நமக்கு ஒரு மோடல் பாருங்க, இதுதான் நமக்கு முன்மாதிரி. அது நாம என்ன செய்ய தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துட்டா என்ன தெரியுமா, வார துன்பமும் கஷ்டமும் வேதனையும் நம்முடைய ஜப ஜீவத்தை அடிச்சுட்டு போற வெள்ளம் போல சுனாமி போல வருது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வர்றது உண்மை, கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வர்றது உண்மைதான். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நாம் ஊக்கமாக ஜெபிக்க இயேசுவை கவனித்து பாப்பமாக இருந்தால் நாம் சுமந்து போக ஆண்டவர் நம்மை விட மாட்டார். பாருங்க, ஏங்க நான் நேற்று இரவு என்ன வந்து யோசிச்சேன், அக்னி ஸ்தம்பத்தில் இரவு மேக ஸ்தம்பத்தில் நடக்குதுனாக, அதாவது காலக்கூடியதாக தேவ சமூகம் ஊன கண்களை மாமிச கண்களா தேவ பிரசுத்தம் அவன் பார்க்கிறான், அவங்க பார்க்கிறான், தேவன் அவனோடு இருக்கிறான், தேவனே அவங்களை நடத்துறான். ஆனால் தேவன் அவங்க கூட இருந்து தேவனே அவர்களை நடத்தின போதும் அவங்களுடைய பாதையில தான் எவ்வளவு பள்ள மேடுகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், பல தடவைகளில் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. தேவனோடு இருந்தாரே, அவங்களோட பாதை இலகுவாக இருந்ததா இல்ல. தேவன் அவங்களோடு இருந்தாலும் பல பாடுகள் கஷ்டங்களே கடந்து போக வேண்டி இருந்தது. தேவன் வல்லத்தில் அப்படி நம்மை பக்குவப்படுத்த, நம்மை பயிற்சி விட்டு நம்மளை பக்குவப்படுத்த, நம்மை சரிப்படுத்த தேவன் அவ்வப்போது சில நெருக்கங்களை பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வியாபாரங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு போல நாம் விடாப்படியாக ஜெபித்து ஜெயிக்கிறவர்களாக விருப்பமாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், கீழாக்காமல் வேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். இட் வில் ஹேப்பன் பிகாஸ் ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசுவை போல் நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோமான இயேசுவை போல சிஸ்டர் ஒன்னு மனசாட்சி உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையிலே உங்க குடும்பத்தில் திடீரென சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது எத்தனை தடவைகள் நீ ஜெபிக்கிறது நிப்பாட்டிக்க தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன், ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா, இந்த நெருக்கத்தில் இருந்து இந்த பாடுகள் இருந்து இந்த கஷ்டங்கள் இருந்து இயேசு என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கு, ஆகவே நான் ஜெபிக்கிறேன் மன்றாடும். இயேசுவை போல ஜெபிக்கணும். அப்படித்தான் செய்தார்கள், சபைக்கு மிகுந்த உபத்திரவம் வந்தது. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அதிகமாக ஊக்கமாக ஜெபித்தார்கள், கர்த்தர் காரியம் நடந்தார். This is the pattern we have to follow Christ. கடைசியாக ஏழாவது, பாவ உலகில் வாழ்ந்தாலும் பரிசுத்தத்தில் பரிபூரணமாய் திகழ்ந்த ஆண்டவர் இயேசு. நாம் எல்லோரும் அவரவர் ஓரளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் இயேசுவை போல நாம பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நாம முன்னேறணும். இட்ஸ் ஒன் கோயிங் ப்ராசஸ், ஒவ்வொரு படியாக ஏறிட்டே போகணும். பாவ உலகத்திலே வாழ்ந்தாலும் பரிசுத்தத்திலே பரிபூர்ணமாக திகழ்ந்தார். சுவர் 8:46 வாசிப்பாரு, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களை யாரையும் குற்றப்படுத்தக்கூடும். He was challenging to the people. சுவர் 8:46, என்னிடத்திலே பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாலே திரிந்த ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சவால் விட்டாரு, என்னிடத்திலே பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். He was challenging to the people. என்ன கவனிங்க, இந்த உலகத்தில் பாவமே இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஒரு பரிபூரண புருஷர் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஆகவேதான் ஜோவான் 3:16 இப்படியா சொல்றது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை. என்ன பரிபூரணம் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பழுதில்லாத பரிசுத்த வாழ்வு. அவரிடத்தில் ஒரு தவறு இருக்கல, அவரிடத்தில் ஒரு பிழை இருக்கல, அவரிடத்தில் ஒரு பழுது இருக்கல, அவரிடத்தில் ஒரு குறைவு இருக்கல. இந்த உலகத்திலே பரிபூர்ணமாக வாழ்ந்த ஒரே ஒரு புருஷன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பரிபூர்ணமான வாழ்க்கையினால் நீங்கள் நானும் கிருபை மேலே கிருபை விட்டோம். கருமானவர்களே, இயேசுவை போல நாம் இந்த உலகத்தில் தூய்மையாய் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாரா, உதவி செய்வாரா? இதனை கவனம் முடிக்க போதும். சிக்கின நேரத்தில் பிசாசு வந்து நம்ம காதுக்கு ஓட்டும், என்ன தெரியுமா? பாரு, நீ இந்த தேசத்தில் நீ பரிசுத்தமா வாழலாம், சபையிலிருந்து சிலர் பரிசுத்தமா வாழலாம், ஆனா உன்னால பரிசுத்தமா வாழலாம். ஆண்டு வசனத்தை கீழ், ஆனா நீ அதை கை கொண்டு வாழலாம். அப்படி என்று சில நேரத்தில் பிசாசு இந்த வண்டு நுழம்பு ரீங்காரம் காதுக்கு பாரு, அது போல பிசாசு சில பேருக்கு ஓதிட்டே இருப்பார். உன்னால பரிசுத்தமா வாழவே இல்லை, அது இந்த ஐரோப்பாவில் பரிசுத்தமா வாழ்றதா அவங்க சொல்றாங்க கேளு அப்படின்னா விடுவார். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், தேசத்துக்கு தேசம் ஆண்டோடைய வசனத்துல வித்தியாசம் இல்லை. கவலி ஐரோப்பாவுக்கு ஒரு இயேசு, ஆசியாவுக்கு ஒரு இயேசு அல்ல. ஐரோப்பாவுக்கு ஒரு வசனம், ஆசியாவுக்கு ஒரு வசனம் இல்லை. தேவனுடைய வசனம் எங்கும் எப்பொழுதும் செல்லுபடியா. அவை நீயும் நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அவதான் வெளிப்படுத்த விசேஷம் 22:11 வசனத்தை வாசிக்கிறோம். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், விடியாவது. ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் நடக்கூடும். என கவனிங்க, நீயும் நானும் அசுத்தமாக வாழ்வுமாக இருந்தால் அதற்குரிய பலனை அவர் வரும்போது நாம் அனுபவிப்போம். நீயும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்காக தூய்மையாக பரிசுத்தமாக வாழ்வும் இருந்தால் அதையும் அவர் வரும்போது நாம் அனுபவிப்போம். நாம் எதை செய்கிறோமோ அதற்குரிய பலன் நாம் அனுபவிக்கப்போம். சரத்திரன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் அவருடைய நியாசத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நாம் ஆண்டவர் வசனம் சொல்லும். ஆகவே என கருமனவர்களே, பாவம் நிறைந்த உலகத்திலே நீயும் நானும் வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசுடைய பலத்திலே அவருடைய கிருபையிலே அவருக்காக தூய்மையாக வாழ பிரயாசப்படு, முயற்சி செய். உன்னை பாவம் செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளை விட்டுறப்பா. உன்னை பாவம் செய்கிற தூண்டுகிற நண்பர்கள் நபர்களை விட்டுடு. பாவம் செய்ய பாவத்தை தூண்டுகிற இடங்களுக்கு போகாத, பாவம் செய்ய தூண்டுகிற நபர்களோடு கூட்டுகளை வைக்காத. உன்னை பார்த்துக்கொள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொள்ளாங்க அவனை தொடர்ந்தெல்லாம் வேதம் சொல்றது. என்ன கருமன்னுக்களே, பாவத்திலிருந்து உன்னை பாதுகாக்க உனக்கு தெரிய வேண்டும். பாவத்திலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ள நீ பழக, அப்பொழுது தேவன் உனக்கு உதவி செய்ய. நாமளே போய் பாவத்துல படுத்திருந்து கொண்டு ஆண்டவரே தூதரை அனுப்பி நாங்கள் விடுமோ சொல்ல கேட்கறதெல்லாம் நம்மே நாம் ஏமாற்றோம். So we have to do our part. நம்முடைய பக்கத்தை நாம செய்யமாறந்தா தேவன் தன்னுடைய பக்கத்தை செய்யல. அவர் தவறவே மாட்டான். அவை தோலா என்ன கருமானவர்களே, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாம் ஆண்டவருக்குமாக வெளிச்சம், எல்லாம் வெளியரங்கம், எல்லாம் நிர்மாணமாக இருக்க தேவன். ஆகவே இந்த வாழ்க்கையிலே நீயும் நானும் ஆண்டவர் இயேசுக்காக தூய்மையாக வாழும், நீதியாக வாழும், பரிசுத்தமாக வாழும். பரிசுத்தலுக்கு இருந்து பரிசுத்தம் ஒருவருமே, நாம் ஒருவருமே பரிசுத்தேவர்கள் இல்லை. பட் வி ஆர் மூவிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆண்டவரை போல இந்த உலகத்தில் நீயும் நானும் பரிசுத்தத்தை கேளுங்க. நமக்கு சொன்னவர் செய்யறதுக்கு பலனும் தருவார். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எந்த காரியத்தில் நீ ஸ்ட்ரகிள் பண்றாயோ அதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பார். அதிலிருந்து விடுபடுறதுக்கு நீ முயற்சி செய். தேவனுக்கு பலம் தருவார், திரும்ப தருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்று முழுப்பார். நம்முடைய சுபாவங்களை மாற்ற அவர் வல்லவராய். இடகரிமானவர்களே, நாம் பேசிட்டே இருப்பேன், அதை நேரம் இயேசுவை போல நீ யாரை போல வாழப்போற, யாரை போல மாற போற, யாரை போல வாழ போற, யாரை போல மாற போற. உன்னையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் இயேசுவை போல வாழ நம்ம நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஒருத்தினில விட்டுரும், அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற நம்ம நாம் அர்ப்பணி இயேசுவை போல மாறும். அதற்காக நம்ம கிருபை தரும். I'll go stand up, please. I'll go stand up, please. I'll go stand up, please. I'll go stand up, please.